புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் முனைவர் சா சாண்டில்யன் அவர்கள் வழங்கும் மரங்களின் வளர்ப்பும் பாதுகாப்பும் என்ற தலைப்பிலான உரையினை கேட்கலாம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். கடந்த 15 ஆண்டுகளில் சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக ஊடகங்களும் மாஸ் மீடியா என்று சொல்லப்படுகின்ற வெகுஜன ஊடகங்களும் அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. உலகின் ஓர் மூலையில் நடக்கும் சிறு விஷயங்கள் கூட ஒரு சில நொடிகளில் பூமியின் மற்ற பகுதிகளுக்கு வெகு வேகமாக பரவி வருகிறது. இந்த ஊடக வளர்ச்சியானது சம அளவில் சாதகம் மற்றும் பாதகங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. உதாரணமாக, முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் கிளைமேட் சேஞ்ச் என்று அறியப்படுகின்ற காலநிலை அல்லது பருவநிலை மாற்றம் பற்றிய அடிப்படை அறிவு பல தரப்பட்ட மக்களிடமும் இன்று காணப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த அசுர வளர்ச்சி அடைந்த ஊடகங்களே ஆகும். அனைவரிடமும் காலநிலை மாற்றம் பற்றிய புரிதல் இருப்பது அவசியமே. ஆனால் இந்த பிரச்சினைக்கான தீர்வு பற்றி வரும்போது அவர்களுடைய புரிதல் வேறு மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை நம்மிடம் கொண்டு சேர்க்கிறது. புவி வெப்பம் அடைய காரணமாக இருப்பது மிக அதிக அளவில் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்ற கரிமல வாயு மற்றும் குளோரோஃப்ளோரோ கார்பன் மற்றும் காடுகளை அழிக்கும் நிகழ்வுதான் என்பது அனைவரும் அறிந்தே இருக்கின்றனர். அதே சமயம் மரம் வளர்ப்பது, காடுகள் உருவாக்குவது மட்டுமே இதற்கான ஒரே தீர்வு என்று ஊடகங்கள் பரப்பும் ஒரு சில செய்திகளையும் இவர்கள் ஆழ்மனம் அப்படியே நம்பிவிடுகிறது. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இயற்கையாக இருக்கக்கூடிய காடுகள் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவும் கரிமல வாயுகளை அவர்கள் சேமித்து வைக்கும் பண்புகளும் கிட்டத்தட்ட ஒரு தொழிற்சாலைக்கு நிகரான வேலையினை அவைகள் செய்கின்றன என்பதை இவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இவ்வாறான காடுகள் இருப்பது இந்த உயிர் வாயுக்களை மட்டுமே உற்பத்தி செய்வதோடு நின்றுவிடவில்லை, பல உயிரினங்களுக்கு அவை அடைக்கலம் கொடுக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூக ஊடகங்கள் மரங்கள் வளர்ப்பதை பற்றி மிக அதிக அளவில் செய்திகளை பரப்பி வரும் காரணத்தினால் மக்கள் அனைவரும் தற்போது தங்களால் முடிந்த அளவு மரங்களை நடும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக என்ஜிஓ என்று அழைக்கப்படும் அரசு சாராத தன்னார்வம் தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் முழு மூச்சாக இன்று மரம் நடும் பணியினை செய்து வருகின்றன. குறிப்பாக மியாவாக்கி காடுகள் மற்றும் குறுங்காடுகளை பற்றி அன்றாடம் நாம் செய்தித்தாள்களில் பார்க்கலாம். மேலோட்டமாக இதை பார்த்தால் இது நல்லதுதானே, இது அவசியம்தானே என்று எண்ணத் தோன்றும். ஆனால் சற்று அறிவியல் அல்லது சூழலியல் கண்ணோட்டத்தோடு இதை அணுகும்போது இதன் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நமக்கு தெரிய வரும். சமீப காலமாக இயற்கை மற்றும் சூழ்நிலை ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றிய விழிப்புணர்வு கட்டுரைகளை அதிகமாக வெளியிட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களின்படி பார்க்கும்போது, காடுகள் வளர்ப்பது என்பது இரு பக்கமும் கூர்மையான கத்தி போன்றது, மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்று கூறுகின்றனர். இவர்கள் அவ்வாறு கூறுவதற்கான காரணம், நாம் பல நேரங்களில் தவறான மரங்கள், அதாவது எக்ஸோட்டிக் ஆர் ஏலியன் ஆர் இன்வேசிவ் என்று சொல்லப்படுகின்ற அந்நிய பகுதி மரங்களை பயிரிடுவதே ஆகும். மிகப்பெரிய பேரழிவை இவை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உடையவை. உதாரணமாக 1934 காலகட்டத்தில் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீமக்கருவேல் மரங்களை பற்றி நாம் நன்கு அறிவோம். கிட்டத்தட்ட இன்று இந்தியாவின் பல மாநிலங்கள் இவை மிகப்பெரிய சீரழிவை உண்டு பண்ணுகின்றன. சீமக்கருவேல மரங்கள் மட்டுமல்லாமல் உண்ணி செடிகள் என்று சொல்லப்படுகின்ற லங்டானா காமரா, பார்த்தீனியம் மற்றும் நீர்நிலைகளில் அதிக அளவு காணப்படும் ஆகாய தாமரை ஆகியவை இன்றளவும் அந்நிய தாவரத்தினால் ஏற்படும் தீமைகளுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குகின்றன. அது மட்டுமல்லாமல் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் யூக்கலிப்டஸ் மரங்கள் மற்றும் சீமக்கருவேல மரங்களை அழிப்பது சம்பந்தமான வரைவு அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அரசை கேட்டுக்கொண்டுள்ளதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த தாவரங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றன என்பது. பல நேரங்களில் தன்னார்வ நண்பர்கள் மரம் நடுவதற்கான பகுதியாக கிராஸ்லேண்ட் என சொல்லப்படுகின்ற புல்வெளி பகுதிகளையும் மற்றும் மணல் பாங்கான இடங்களையுமே தேர்வு செய்கின்றனர். ஆனால் பல நேரங்களில் அவர்கள் மறந்து விடுவது, இந்த கிராஸ்லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற புல்வெளிகளில் பல முக்கியமான உயிரினங்கள் வசித்து வருகின்றன என்பதுதான். இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் என்பது தன்னகத்தை மிகவும் அரிதான உயிரினங்களை கொண்டுள்ளது சூழ்நிலை மண்டலமாகும். நம்முடைய தவறான புரிதலால் அந்த பகுதியில் நாம் வளர்க்கும் மரங்கள் இவ்வகையான உயிரினங்கள் அழிவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. உதாரணமாக கர்நாடகாவில் உள்ள ரத்தன்பூர் சரணாலயத்தில் இந்த மாதிரியான சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இந்தியாவில் பரவலாக காணப்படும் சில மரங்களை இந்த கிராஸ்லாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வளர்த்தார்கள். அதன் காரணமாக இந்தியன் பஸ்டர்ட் என்று சொல்லப்படும் அரிய வகை காணமயில் மற்றும் இந்திய பழுப்பு ஓநாய்கள் வங்கத்து நரிகள் இந்த இடத்திலிருந்து அழிந்துவிட்டதாக தற்போதைய ஆய்வு குறிப்புகள் கூறுகின்றன. பல நேரங்களில் நான் என்னுடைய தன்னார்வலர் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்வது, நாங்கள் இந்திய மரங்களை தானே நடுகிறோம், அது எவ்வாறு இந்த மாதிரியான அழிவுகளை உண்டு பண்ணும், நேட்டிவ் ட்ரீ ஸ்பீஷிஸ் நடும்போது எப்படி இந்த மாதிரியான தாக்கங்கள் வரும் என்ற கேள்வியை அவர்கள் என் முன்னே வைக்கின்றார்கள். முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த விஷயத்தில் என்னவென்றால், அந்நிய மரங்கள் என்பது அந்நிய தேசத்து மரங்கள் மட்டுமல்ல, அதாவது இவற்றை பொலிட்டிக்கல் பவுண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற அரசியல் எல்லைகளை வைத்து தீர்மானிக்கக்கூடாது, மாறாக பயோஜியோ ரீஜன் அதாவது உயிர் புவியியல் கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும். அந்த தாவரம் இதற்கு முன்பு இந்த இடத்தில் இருந்ததா இல்லது அது இந்த இடத்திற்கு உரிய தாவரமா என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ரெட் சாண்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செஞ்சந்தன மரங்கள் பூர்வீக வாழிடம் என்பது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு பகுதிகளாகும். இந்த மேற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டுமே அதிக அளவு இந்த மரங்கள் காணப்படுகின்றது. இந்த மரங்களை நாம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் பகுதிகளில் வளர்ப்போமேயானால் அந்த சூழலியல் மண்டலங்களுக்கு இந்த தாவரங்கள் அந்நிய தாவரங்களாக மட்டுமே இருக்க முடியும். இந்த அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும். மேலும் விளக்கமாக கூற வேண்டுமெனில், நம்முடைய தேசத்து மரங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேப்ப மரம், தென்னை மரம் மற்றும் இலுப்பை போன்ற மரங்கள் இந்தியா முழுவதும் பரவலாக காணப்பட்டாலும் இன்றளவும் ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில மரங்கள் கூட இந்த மரங்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டேமே ஆனால் நாம் ஏலியன் ஸ்பீஷிஸ் என்று சொல்லப்படுகின்ற அயல் தாவரங்களை பற்றின அடிப்படை புரிதல் நம்மிடம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த அடிப்படை புரிதல் அவசியம், கட்டாயமாக இந்த அடிப்படை புரிதல் இல்லை எனில் நாம் மிகப்பெரிய ஈக்கோலாஜிக்கல் டிசாஸ்டர் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலை மண்டலங்கள் அழிவிற்கு காரணமாக இருக்கும். மேலும் இவர்கள் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும்போது அவர்கள் கூறும் அடுத்த கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், நாங்கள் இந்த மாதிரியான மரங்களை அந்நிய மரங்களாகட்டும் இல்லை நாட்டு மரங்களாகட்டும் காடுகளிலிருந்து பல நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நகரங்களில் தானே உற்பத்தி செய்து வருகிறோம், இதனால் எவ்வாறு இயற்கை சீர்கேடு அடையும் என்று கேட்கிறார்கள். ஆனால் சமீபகால ஆய்வு அறிக்கையானது குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் தென் அமெரிக்க ஆப்பிரிக்க பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் வெகு தெளிவாக ஒன்றை விளக்குகின்றன. அது என்னவெனில், லாங்டானா கேமரா என்று சொல்லப்படுகின்ற உண்ணி செடியானது முதலில் இந்த நாடுகளின் பெரும் நகரங்களில் மட்டுமே அழகு சாதனமாக அழகு பொருள் அழகு தாவரமாக கொண்டு வரப்பட்டது. காலப்போக்கில் இந்த தாவரங்கள் மிக மெதுவாக பரவி அடுத்தடுத்த பகுதிகளுக்கு, அதாவது அருகில் உள்ள சிறு நகரங்கள், அதற்கு பிறகு கிராமங்கள், அதற்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்கும் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதேபோல நிகழ்வு இந்தியாவிலும் நடந்திருக்கிறது. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கொல்கத்தாவின் பொட்டானிக்கல் கார்டன் என்று சொல்லப்படுகின்ற தேசிய பூங்காவில், தாவரவியல் பூங்காவில் தான் சிறு அளவில் ஆகாய தாமரை, வாட்டர் ஹயாசந்த் என சொல்லப்படுகின்ற அந்த தாவரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் அவை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து பரவி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட குளிர்ச்சியான பகுதியான ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் தவிர அனைத்து மாநிலங்களின் நீர்நிலைகளிலும் இது மிகப்பெரிய ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸாக வளர்ந்திருப்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. ஸோ அடிப்படை அறிவுகள் இல்லாமல் நாம் இதுபோல் செய்யும் காரணத்தினால் நம்முடைய காடுகளையும் மற்றும் நம்முடைய நாட்டு உயிரினங்களையும் இழக்க நேரிடும். இதற்கு என்னதான் முடிவு என்று அவர்கள் என்னிடம் கேட்கும்போது, எனக்கு தெரிந்த சொல்யூஷனாக நான் சொல்வது என்னவென்றில், நம்முடைய தமிழர் மரபுப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த விஷயங்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு நம்முடைய இலக்கியங்களும் சிறந்த உதாரணங்களை நம்மிடையே கொடுத்துள்ளது. நம்முடைய பழம் தமிழர்கள், நம்முடைய மூதாதையர்கள் தமிழ் நிலங்களை 5 வகையாக பிரித்துள்ளனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்கள் பிரிவுகள் மட்டுமில்லாமல் இந்த 5 நிலப்பிரிவுகளிலும் என்னென்ன மாதிரியான தாவரங்கள் இருந்தது என்கிற பற்றிய குறிப்புகளும் அவர்கள் நம்மிடையே விட்டுதான் சென்றுள்ளார்கள். அந்த குறிப்புகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய மரம் நடும் செயலை செய்வோமானால் மிகப்பெரிய தீங்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய நிலப்பரப்பு, எந்த நிலப்பரப்பில் நாம் காடுகளை வளர்க்க விரும்புகிறோமோ அது என்ன மாதிரியான நிலப்பரப்பு, குறிஞ்சியா முல்லையா மருதமா என்ற அடிப்படை அறிவுடன், அதில் என்ன தாவரம் நம்முடைய முன்னோர்கள் வளர்த்தார்கள் என்று அறிந்து அந்த தாவரத்தை வளர்க்கும் பட்சத்தில் சூழலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. அது ஒன்று. நாம் நம்முடைய பழங்காலத்து கோயில்கள், அதாவது மிகவும் பழமையான கோயில்களை எடுத்துக்கொண்டேமானால் அவற்றில் ஸ்தல விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற கோயில் மரங்கள், உதாரணமாக ஸ்ரீரங்கம் கோயிலை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய ஸ்தல விருட்சம் என்பது புன்னை மரமாகும். ஸோ ஸ்ரீரங்கத்துடைய சுற்றுப்பகுதியில் புன்னை மரங்கள் அதிகமாக வளர்ப்போமேயானால் அது எந்தவித சூழலியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கடைசியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஆங்கில பழமொழி, பி அலோன் தென் வித் எ பேட் கம்பேனியன், அதாவது கெட்ட நண்பர்களுடன் இருப்பதை விட தனித்திருப்பதே மேல் என்ற பழமொழி ஒன்று உள்ளது. அதுபோலவே இட் இஸ் பெட்டர் டு பி பேரன் தென் பிளான்டிங் ஏ ராங் ட்ரீ ஸ்பீஷீஸ், அதாவது தவறான மரங்களை நடுவதை விட அந்த இடம் தரிசாக இருப்பதே மேல் என்ற அடிப்படை தன்மையை நாம் புரிந்து கொண்டமே ஆனால் சூழலிலே நாம் காக்கலாம். புவி வெப்பமடைதலையும் புவி வெப்பமடைதலில் இருந்து ஏற்படும் பக்க விளைவுகளில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் முனைவர் சாண்டில்யன் அவர்கள் வழங்கிய மரங்களின் வளர்ப்பும் பாதுகாப்பும்.